இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனங்கள் மாற்கு எழுதின சுவிசேஷம் 3:20-21. மாற்கு எழுதின சுவிசேஷம் 3:20-21.
பின்பு வீட்டுக்கு போனார்கள்.
அங்கே அவர்கள்
சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள்.
இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு வீட்டிற்குள் வருகிறார். வந்தபோது அவர்கள் சாப்பிட வேண்டிய ஒரு நேரம், அது ஒரு மீல் டைம். ஆனால் அவர்கள் சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாதபடி அந்த இடத்தில் ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவும் அவர் பேசுகிறதை கேட்கவும் ஜனங்கள் கூடி வந்தார்கள். அப்படி கூடி வந்த பொழுது அவர்களுக்கு அவர் பேசுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இனத்தார், உறவின் முறையான சம்பந்தமானவர்கள் சிலர் அந்த வீட்டின் வெளியிலே வந்து நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு எண்ணத்தோடு நின்றார்கள். அவரை பிடித்து கூட்டிக் கொண்டு போகபடி வந்தாங்களாம். அவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு எண்ணம் இருந்தது, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு எண்ணம். என்ன? இவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு போகும்படி வந்தாங்களாம். அவரை மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தாங்களாம். பிடித்து வலுக்கட்டாயமாய் அவரை கூட்டிக் கொண்டு போகிறதற்காக அவருடைய இனத்தார் வந்தார்கள். இது ஒரு வித்தியாசமான காரியம். இயேசு கிறிஸ்துவை மதிமயங்கி இருக்கிறார் அப்படின்னு அவருடைய உறவின் முறையான சொன்னார். இதை ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது, ஹி இஸ் மென்டலி அன்சவுண்ட், மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். மனதிலே அவர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். ஒரு நல்ல மனநிலைமையிலிருந்து அவர் இறக்கப்பட்ட நிலைமைன்னு சொல்ல போனால், நம்முடைய லாங்குவேஜில் சொல்ல போனால், அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்கிற ஒரு நிலைமைக்குள்ள இருந்தாங்க. இவர் மதிமயங்கி இருக்கிறார். மென்டலி அன்சவுண்ட் என்றால் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர், பைத்தியம் பிடித்திருக்கிறது அப்படிதான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை அவரை சுற்றி இருந்தவர்கள் அவருடைய உறவின் முறையார் அவர் மனநிலைமை பாதிக்கப்பட்டதாக நினைத்தார்கள், அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று நினைத்தார்கள். ஏனென்றால் அவருடைய செய்கைகள் அவருடைய செய்கைக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர் சொல்றோம், ஏன் நம்முடைய செய்கைக்கும் அவருடைய செய்கைகள் வித்தியாசமா இருக்குது. அதை பார்க்கும் பொழுது இவன் மனநிலைமை சரியில்லை, மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று நம்ம சொல்றோம். அந்த ஜனங்களுக்கும் அப்படித்தான் தோன்றியது. ஏனென்றால் இவர்கள் வேளா வேளைக்கு கரெக்டா சாப்பிடுவாங்க, டைம் மிஸ் பண்ணாம கரெக்டா சாப்பிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாங்க, சாப்பிட நேரம் வந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, எப்பொழுது ஒரு கூட்டத்தோடையே சுத்துறாரு. சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடுறது கிடையாது, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது கிடையாது. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அப்படிதான், எல்லாரும் ராத்திரி நேரத்தில் தூங்குவாங்க. ஆனா இவர் ஒரு மலை மேல தனியா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எல்லாரும் காலையில நல்ல டீப் ஸ்லீப், அந்த அதிகாலை நேரத்தில் நல்ல தூக்கம் வர நேரம், எல்லாம் அந்த நேரத்தில் எழுப்ப முடியாத தூக்கத்தில் இருப்பாங்க. ஆனா இவரும் அந்த நேரத்தில் எழுந்து வனாந்திரத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாருடைய செய்கையை விட இவருடைய செய்கைகள் வித்தியாசமா இருந்தது. அவர் பேச்சு வித்தியாசமா இருந்தது, அவருடைய நடவடிக்கை வித்தியாசமா இருந்தது, அவருடைய காரியங்கள் வித்தியாசமா இருந்தது. எல்லாமே மற்றவருடைய காரியங்களுக்கு இவருடைய காரியங்கள் வித்தியாசமா இருக்கவே அவருடைய உறவின் முறையார் இவர் மனநிலைமை ஏதோ பாதிக்கப்பட்டு விட்டது என்று அவரை நினைக்கக்கூடிய விதத்தில் இருந்தார். இதை பார்த்தோம்னா மனநிலைமை பாதிப்பு என்பது பெரும்பாலும் நம்ம நெகட்டிவா திங்க் பண்றோம். ஆனால் கடந்த நாட்களில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் ஆண்டவர் இத பாசிட்டிவா எனக்குள்ளே ஒரு எண்ணங்களை கொடுத்தார். மனநிலைமை பாதிக்கப்பட்டவர், இத பாசிட்டிவாய் கர்த்தர் என் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சார். மனநிலைமை பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு கூட மனநிலைமை பாதிக்கப்பட்டதை நம்ம அற்பமா நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவையே மனநிலைமை பாதிக்கப்பட்டவரான அவர் நினைச்சிருக்காங்க. அவங்கள பைத்தியகாரன் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பைத்தியகாரன் பேர் தான் அவருக்கு கிடைச்சது. அதை நம்ம அற்பமா நினைக்க முடியாது. சில விஷயத்துல யோசித்து பார்த்தால் அதுல விசேஷம் இருக்கிறது. முன்பு ஒரு நாள் எனக்கு என் செல்லுல வேடிக்கையாய் ஒரு மெசேஜ் எனக்கு வந்துச்சு. சொல்றேன் செய்திக்குள்ள பார்க்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்னன்றதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். மனநிலை பாதிக்கப்பட்டது என்பது ஒரு நல்ல விஷயம். சில விஷயத்துல பார்க்கும்போது அதுல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவங்ககிட்ட இருக்குது. இயேசு கிறிஸ்துவனிடத்துல கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது. ஆனா அவர் பைத்தியம் முடிச்சவங்க கூட்ட சொன்னாங்க. இன்னைக்கு இந்த மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க கிட்ட கூட நமக்கு லெசன் இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு கர்த்தர் எத்தனையோ காரியங்களிலே நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். எறும்பிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன ஜந்துக்களிடத்திலிருந்து கர்த்தர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மனநிலைமை பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணதுனால அதை கூட நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா? அதை கூட கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும். இன்னைக்கு நான் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களை குறித்து ஒரு அஞ்சு காரியங்களை நம்ம சிந்திக்க போறோம். அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாமும் ஒரு பைத்தியக்காரர்களாய் மாறுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆமென். சரியா? மனநிலைமை பாதிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஹாப்பியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இல்ல பைத்தியம் முடிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். வானத்தை பார்ப்பான் சிரிப்பான், கீழே பார்ப்பான் சிரிப்பான், சிரிச்சுட்டே இருப்பான். எப்பவுமே ஹாப்பியா இருப்பான், சந்தோஷமானவன். எனக்கு ஒரு தடவை எனக்கு தெரிந்த ஒருவர் எனக்கு ஒரு செல்லில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், நீ எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இரு, அப்பொழுதுதான் நீ ஒரு பைத்தியகாரன் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்த. நீ எப்பவுமே சிரிச்சுட்டு இரு, அப்பதான் நீ ஒரு பைத்தியகாரன் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. பைத்தியகாரன் எப்படி இருப்பான்? எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பான். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றது தெரியுமா? வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் 4:4. பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் 4:4.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
சந்தோஷமாயிருங்கள் என்று
சந்தோஷமாயிருங்கள் என்று
மறுபடியும் சொல்லுகிறேன்.
மறுபடியும் சொல்லுகிறேன். தான கர்த்தர் நமக்கு சொல்றாரு. பைத்தியக்காரன் எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பான், சந்தோஷமா இருப்பான் இல்லையா? எப்ப அழுதுட்டு இருக்க மாட்டான், சிரிச்சுட்டே இருப்பான். ஆண்டவன் நமக்கு அதுதான் சொல்றாரு. பைத்தியக்காரன் போறதா இருக்க சொல்றாரு. எப்பவுமே சந்தோஷமாயிரு, அழுதுட்டு இருக்காத. எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிரு, எதை பார்த்தாலும் சந்தோஷமாயிரு. எரிச்சல் அடையாத, கோபப்படையாத, இரிட்டேட் ஆகாத, எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிரு. பைத்தியக்காரன் இரிட்டேட் ஆக மாட்டான். எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமா இருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம், சந்தோஷமாயிருங்கள். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷமாயிருத்தல். புரியுதுங்களா? இது பைத்தியகாரர்களுக்கு இருக்கிற ஒரு மோசமானது நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் அப்படித்தான் நமக்கே சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷம் என்பது கர்த்தர் நமக்கு மட்டுமே, தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். உண்மையிலே சொல்ல போனால் இன்னைக்கு உலகத்தில் நினைக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. உண்மையாகவே நீங்க சொல்ல போனால் தேவ பிள்ளைகளை போல எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. தெரியுமா? யாருக்குமே கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரனாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதியான சூழல்கள் இருக்கிறவர்களா இருந்தாலும், அவங்களுக்கு துக்கம் வருகிறது இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்குமே துக்கத்துல போய் அமிழ்ந்து போயிடுறாங்க. இப்ப ஜெயலலிதான்னு எடுத்துக்கொடுங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்களா? கிடையாது. மிகப்பெரிய வேதனையில் எந்த ஒரு நபரை கூட வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறார். சந்தோஷம் கிடையாது. அம்பானின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அவன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரன், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல அவருடைய ப்ராப்பர்ட்டி, 1.5 லட்சம் கோடிக்கு மேல. சந்தோஷமா இருக்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா திடீர்னு பார்க்கும்போது சொல்ல பேப்பர்ல பார்ப்பேன், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, அம்பானிக்கு இன்றைக்கு 40,000 கோடி லாஸ் அப்படின்னு போடுவான். ஒரே நாள்ல 40,000 கோடி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அவருடைய ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, இன்னைக்கு 20,000 கோடி அவனுக்கு லாஸ் போடும் பேப்பர்ல போடுவான். ஒரே நாள் 20,000 கோடி ஒருத்தனுக்கு லாஸ் ஆச்சுன்னா சந்தோஷமா இருப்பானா? யோசிப்பாரு. அப்ப இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் சந்தோஷமா இல்ல, பெரிய பதவியில் இருக்கிறவங்க சந்தோஷமா இல்ல. உலகத்திலேயே எந்த ஒரு நபரும் எந்த ஒரு மேன்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறார். இது வேற யாருக்குமே சாத்தியம் கிடையாது. எப்படி நாம் எப்பொழுது சந்தோஷமா இருக்க முடியும்? முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் கர்த்தர் அவர்களுக்கு நியமித்திருந்தும் அனுபவிக்கிறது கிடையாது. அதான் உண்மை. உண்மையிலேயே தேவ பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் சந்தோஷமா இல்லை? நமக்கு முடியாத ஒன்றை கர்த்தர் என்னைக்குமே நமக்கு சொல்ல மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு முடியாத ஒன்றை என்னைக்குமே கர்த்தர் செய்யன்னு சொல்ல மாட்டார். நமக்கு அனுமதிக்காத ஒன்றை ஒன்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ண மாட்டார். இது உனக்குன்னு சொன்னார்னா அது நிச்சயமாகவே அது நமக்கு உரியது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு வருவது போல சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும், விரும்புகிறதாகவும் இருக்கும், விரும்பத்தகாததாக இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் என்கிறது நிரந்தரமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப சொல்றாரு, ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கை நம்ம சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலைகளோடு நம்ம ஒத்து போயிடுறோம். பல நேரத்தில் நமக்கு நடக்கிற சூழ்நிலைகள், நம் கடந்து போகிற பாதைகள், நமக்கு நடக்கிற காரியங்கள், இவைகளோடு நம்ம ஒத்து போய் விடுகிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களும் பல நேரத்தில் அப்படிதான் ஆனாங்க. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, நம்ம 3 அதிகாரத்துல பார்த்தோம், 4 அதிகாரத்தை திருப்புங்கள். 4 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், 37-38 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, படகு நிரம்பத்தக்கதாக, அலைகள் அதன் மேல் மோதிற்று, கப்பலின் பின்னணயத்தில்,
அவர்
தலையணையை வைத்து,
நித்திரையாயிருந்தார்,
அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே,
நாங்கள்
மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்.
போதும். இயேசு கிறிஸ்துவோடு தான் இந்த சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு பயம் இவர்களை பிடித்துக் கொண்டது. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, எமக்கு கவலை இல்லையா? நாங்கள் இதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தும் பல நேரத்திலே நாம் அந்த மேன்மையை நாம் அனுபவிக்காமல் பயத்தினால் பிடிக்கப்படுகிறோம். காரணம் என்ன? இயேசுவே சொல்றார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. சூழ்நிலைகளை விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் பல நேரத்தில் விசுவாசிக்க தவறியோம். நமக்கு நடக்கிற காரியங்களை விசுவாசிக்கிறோம், ஆனால் அதற்கு மேற்பட்ட ஆண்டவர் ஒருவர் நம்மோடு இருக்கிறதை நம்ம விசுவாசிக்க தவறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிலேயும் சந்தோஷமாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது சாத்தியம். இன்றைக்கு சொல்லுகிறேன், இது தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சாத்தியம். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். அன்னைக்கு சீஷர்கள் கூட இதை மிஸ் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டார். அவங்க சந்தோஷம் கிளம்பும் போது சந்தோஷமா கிளம்பி இருப்பாங்க. இல்லையா, அந்த படகு பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா இயேசு கிறிஸ்துவோடு அந்த படகு பிரயாணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பயம் அவர்களை பிடித்துக் கொண்டது. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு நாம வாழ்கிறோம் இயேசுவோடு, ஆனால் திடீரென்று பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, வித்தியாசமான காரியம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போகிறோம். இயேசு கிறிஸ்து அதை அனுமதிக்கிறது கிடையாது. ஏன் உனக்கு பயம் வந்துச்சுன்னு கேட்கிறார். ஏன் உன் சந்தோஷத்தை இழந்த, ஏன் உனக்கு பயம் வந்தது, ஏன் உனக்கு இப்படிப்பட்ட திகில் வந்தது, ஏன் உனக்கு கலக்கம் வந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் அதை அனுமதிக்கிறது கிடையாது. சந்தோஷத்தை அனுமதித்திருக்கிற ஆண்டவர் பயத்தையும் கலக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை அவர் விரும்புவது கிடையாது. ஆமேன். அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்ப இந்த சூழ்நிலையில் எப்படி நாம் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது, அதை பிலிப்பியர்களுடைய நிருபம் தொடர்ந்து வாசிக்கலாம். 5-6 வசனங்களை எப்படி வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிப்போம்.
உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து, உங்கள் விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும், வேண்டுதலினாலும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், உங்கள் இருதயங்களையும்,
உங்கள்
சிந்தைகளையும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்,
நல்ல கவனிக்கும். இங்கதான் ஃபார்முலா கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்ப நம்ம எதுக்குமே கவலைப்படக்கூடாது. இவர்களுக்கு பயம் வந்தபோது சீஷர்களை பார்த்தால், ஏன் பயப்பட்டீர்கள்? சந்தோஷத்திற்கு விரோதி கவலை, பயம். அதான் எதிர்மாறான காரியம். கவலையை கர்த்தர் எதிர்க்கிறார், பயத்தை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாதுங்கிற. அப்ப கவலைப்படாமல் இருக்கிறது எப்படி? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபித்த பிறகும் நம்முடைய உள்ளத்திலே கவலைகள் ஏன் வருகிறது? ஜெபிக்க நமக்கு தெரியும், ஆனாலும் ஏன் கவலையும் பயமும் நம்மை பிடிக்கிறது? ஜெபத்தின் பேட்டர்னை மட்டும் நீங்க மாத்தணும். நீங்க ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமாய் ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெபத்துல பல வகை இருக்கிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்திர ஜபம் இருக்கிறது, பாரத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிற நேரம் இருக்கிறது. இப்படி ஜபத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம துதிக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போய், ஆண்டவரே என் பிரச்சனையை மாத்துங்கப்பா அப்படின்னு நம்ம கெஞ்சிரும். ஒன்று சொல்றேன், கவலை உங்களை பிடித்துக் கொள்ளுகிறதான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்கள் ஜபம் விண்ணப்பமா இருக்கக்கூடாது. எப்ப எதை ஜபிக்கணும்னு புரிஞ்சுங்க. கவலைப்படுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் எது வருகிறதோ, உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை எது வருகிறதோ, அந்த நேரத்திலே உங்கள் ஜபம் என்னைக்குமே விண்ணப்பமா இருக்கக்கூடாது. அதாவது, ஆண்டவரே தயவு செய்து எனக்கு இந்த காரியத்தை பிரச்சனையை மாத்தி கொடுங்கப்பா, இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பிரச்சனையை மாத்தி கொடுங்க என்று சொல்லி உங்கள் ஜபம் அப்படி இருக்கக்கூடாது. கவலைப்படுகிற சூழ்நிலைகள் உங்களை நெருங்கி வரும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரத்தை உங்கள் ஜெபத்தில் நீங்கள் கட்டாயம் கலக்கினால்தான், அதை இணைத்தால்தான் நீங்க கவலைப்படாத வாழ்க்கைக்குள் தொடர்ந்து நீங்க இருக்க முடியும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆனா கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது, ஆனால் வேதம் என்ன சொல்றது, ஒண்ணுக்குமே நீ கவலைப்படக்கூடாது, எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அதை ஸ்தோத்திரமாக்குங்கள். ஆண்டவரே இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இதை நீங்க மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், இந்த தேவையை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை எனக்கு நீங்க மாற்றி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை அதிகமாய் ஏறெடுங்கள். கவலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரே காரியம் கவலை வராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை நம்மை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஸ்தோத்திரங்களை அதிகரிக்க வேண்டும். நம்ம பெரும்பாலும் ஒவ்வொன்றையும் தப்பான சூழ்நிலை யூஸ் பண்றோம். ஒரு நன்மை நடந்தால் மட்டுமே ஸ்தோத்திரத்தை யூஸ் பண்றோம். நன்மை நடக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தை நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, கவலை உங்களை நெருக்குகிற நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஸ்தோத்திரங்களை உங்க வாழ்க்கையில் நீங்க அதிகமா யூஸ் பண்ணும். அதை நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் இங்கே பார்க்கும் பொழுது சந்தோஷம் என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய பலன். நீங்க துக்கப்படும் பொழுது உங்களுடைய பலத்தை நீங்கள் இழக்கிறீர்கள், சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய பலத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். வாசிக்கலாம் நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:10 வாசிக்கலாம். நெகேமியா 8:10.
பின்னும் அவன் அவர்களை நோக்கி
நீங்கள் போய்
கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து
ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள்.
இந்த நாள்
நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள்.
விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே
உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய பலன் எங்கே இருக்கிறது? ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு பலன். அப்ப நம்ம சோர்ந்து போகும்பொழுது நம்முடைய பலத்தை நாம் இழக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை நம்ம லூஸ் பண்றோம். அதனால ஒன்னு தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த காரியம் உங்களை கவலைப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்களை கவலைப்பட வைக்கிற காரியம் எது எதுவோ அதை தனியா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த லிஸ்டை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க இப்படி மாற்றி அமைக்க போகிறதற்காய் சோத்திரம், இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணி கொடுக்க போறதற்காய் சோத்திரம், இந்த காரியத்தை எனக்கு நீங்க சரிப்படுத்தி தரப்போகிறதற்காய் சோத்திரம். எல்லாமே நெகட்டிவா இருக்கும். நீங்கள் கவலைப்படுகிறதற்கான காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவான காரியமா இருக்கும். அந்த நெகட்டிவான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வச்சு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு சேலஞ்ச சொல்றேன், ஒவ்வொரு காரியத்தை வைத்து ஆண்டவர் இதை சூழ்நிலை மாத்த போறதற்காய் சோத்திரம், இதை எனக்கு நீங்க செய்து கொடுக்க போறதற்காய் சோத்திரம், இந்த காரியத்தை எனக்கு நீங்க சால்வ் பண்ணி தரப்போகிறதற்காய் சோத்திரம் என்று நீங்கள் உட்கார்ந்து நீங்க நல்ல ஸ்தோத்திரம் மட்டும் மாட்டுங்க, செஞ்சு கொடுங்கன்னு கேட்காதீங்க. செய்ய போறதற்காய் சோத்திரம் 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 நல்ல சோத்திரம் பண்ணுங்க. இந்த பாதை எனக்கு அனுமதித்திருக்கிறதற்காய் சோத்திரம் நல்ல சோத்திரம் பண்ணி பாருங்க. முதலாவது உங்களுக்குள் கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு ரிலீஃப் கர்த்தர் கொடுப்பார். உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்க போற. அந்த ரிலீஃப் வந்த பிறகு நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு அங்கதான் விசுவாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? சூழ்நிலைகள் அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைப்பீங்க. அந்த ரிலீஃப் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபெய்த் கிரியேட் ஆகும். ஃபெய்த் கிரியேட் ஆகும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், சூழ்நிலை மாறும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை சால்வ் ஆகாது. நீங்க நினைப்பீங்க, எவ்வளவு நாள் நான் ஜெபிச்சிருக்கிறேன், எவ்வளவு பேர்கிட்ட சொல்லி நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஏன் இந்த காரியம் இப்படியே இருக்குது? ஏன் தெரியுமா? உங்களுக்கு இன்னும் அந்த விசுவாசத்தை கூட நீங்க வரல. முதலாவது கவலையை விட்டு நீங்க வெளியே வந்தாதான் விசுவாசம் கிரியேட் ஆகும். விசுவாசம் கிரியேட் ஆனாதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். எதையெல்லாம் உங்களை கவலைப்படுத்துகிறதோ, எதையெல்லாம் உங்களை பயமுறுத்துகிறதோ அந்த லிஸ்ட போடுங்க. அதுக்காக பிரத்யேகமாய் உட்காருங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க. இதை கர்த்தர் மாத்தி கொடுக்க போறான் விசுவாசத்தோட அவரை மகிமைப்படுத்துங்க. சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த இடத்துல வல்லமையான காரியங்களை செய்கிறதை கண்டிப்பாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படுவது தேவ சித்தம் அல்ல. சந்தோஷமாயிருங்கள். பைத்தியக்காரன் எப்பவுமே சந்தோஷமா இருப்பான், மனநிலைமை பாதிக்கப்பட்டவன் என்னைக்குமே ஹாப்பியா இருப்பான். கர்த்தர் நமக்காக தான் சொல்றாரு, அதே மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க. ஆமென். ரெண்டாவது, ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்கிட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அவங்க கூட இந்த மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு சில வேலைகளை கொடுக்குறாங்க. அவர்கள் தயாரிக்கிற சில பொருட்கள் அது சேல்ஸுக்கு வரும். எப்படி ஜெயிலையும் அது போல இருக்கிறது, அதே போல மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு சில வேலைகள் கொடுப்பாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா சொல்லப்படுற வேலைகள். நான் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல நான் போயிருக்கிறேன். சில காரியத்தை பார்க்கும் சொல்ற வேலை வந்து கரெக்டா செய்வாங்க. ஒரு காரியத்தை சொன்னா இது நல்லதா கெட்டதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இதுல லாபமா நஷ்டமா, இதுல ஒத்து வருமா ஒத்து வராதா, இதெல்லாமே யோசிக்க மாட்டாங்க. இல்ல ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி இது செய்யினா இது நல்லதா கெட்டதா யோசிக்க மாட்டான். இது நமக்கு லாபமா நஷ்டமா யோசிக்க மாட்டான். இது நமக்கு ஒத்து வருமா இது ஒத்து வராதா யோசிக்க மாட்டான். ஆனா நம்ம தான் இதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். லாப நஷ்டம் யோசிக்கிறது, நல்லது கெட்டது யோசிக்கிறது, இதெல்லாம் நம்ம தான் யோசிக்கிறோம். நமக்கு லாபமா தெரிஞ்சா, நமக்கு சாதகமா தெரிஞ்சா நம்ம அறிவு, அதான் நம்ம தான் அறிவாளிகள். அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம கீழ்படிவோம். நமக்கு லாபமா தெரியல, நமக்கு சாதகமா தெரியல, நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா அறிவாளிகள் ஆகிய நம்ம அதுக்கு கீழ்படிய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனா பைத்தியக்காரன் செய்வான். ஆண்டவர் நமக்கு பைபிள்ல நிறைய விஷயம் சொல்றார். பைபிள்ல நமக்கு செய்யறதுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு, நிறைய விஷயம் செய்யக்கூடாது நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த அறிவாளிகள் நம்ம என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். இது நல்லதா, நமக்கு ஒத்து வருமா நமக்கு ஒத்து வராதா, நமக்கு சரிப்பட்டு வருமா நமக்கு சரிப்பட்டு வராதா, இது நமக்கு லாபமா இதுக்கு நமக்கு நஷ்டமா, இதை நம்ம செஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, சுவிசேஷம் சொல்லுங்கிறார் ஆண்டவர், நம்ம ரோட்டில் நின்று கைப்பிரதி கொடுத்த நம்மளை பத்தி நாலு பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க நம்ம ஒருத்தர் போய் சொன்னோம்னா நம்மளை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதில் யார் நினைக்கிறது, அறிவாளிகள் நம்ம நினைக்கிறோம். ஆனா பைத்தியக்காரன் இதெல்லாம் நினைக்கவே மாட்டான். அவன் என்ன சொல்லுகிறார்களோ அதை குறித்து லாப நஷ்டம் பார்க்க மாட்டான், நல்லது கெட்டதுன்னு பார்க்க மாட்டான், யார் தன்னை பத்தி அதை என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டான். இல்ல அவனுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ எதையுமே யோசிக்க மாட்டான். சொல்கிறதற்கு ஜஸ்ட் கீழ்படிவாங்க, அறிவிலே அதை சிந்திக்க மாட்டார். பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறான் என்றால், அவன் எந்த ஒரு காரியத்தையும் யோசிப்பதில்லை, தனக்கு சொல்லப்படுகிற காரியத்திற்கு அப்படியே ஒபே பண்ணிடுவான். லாப நஷ்டம் கணக்கு பார்க்க மாட்டான், நல்லது கெட்டதுன்னு யோசிக்க மாட்டான், சரியா தவறா என்பதை குறித்து அவன் அதை குறித்து யோசிக்க மாட்டான், அதை குறித்து இன்னொருத்தர் போய் ஆலோசனை கேட்க மாட்டான், இப்படி இருக்குது இது செய்யறது சரியா தப்பா நான் செய்யலாமா வேண்டாமா இதெல்லாம் ஆலோசனை கேட்க மாட்டான். தனக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே கீழ்படிவான். இதுதான் பைத்தியக்காரர். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி பைத்தியக்காரனா இருக்கிறாரு. நான் என்ன சொல்லுகிறேனோ, வேத வசனத்தில் உனக்கு நான் என்ன சொல்லுகிறேனோ அதை குறித்து யோசிக்காத, நல்லதா கெட்டதான் பார்க்காத, லாபமா நஷ்டமான்னு பார்க்காத, மற்றவங்க இதை குறிச்சு என்ன நினைப்பாங்க யோசிக்காத, நான் என்ன சொல்லுகிறேன் அதை செய், நான் செய்யன்னு சொல்றத பைத்தியக்காரனை போல் அப்படியே செய், நான் விடுன்னு சொல்றத பைத்தியக்காரனை போல் அப்படியே விட்டுடு. இன்னைக்கு பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய மூளையில யோசிக்கிறோம், லாப நஷ்ட கணக்கு பார்க்கணும், சரி தவறுன்னு கணக்கு பார்க்கணும், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, இதனால நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்க, இங்கதான் பிரச்சனையே வருது. இங்கதான் பிரச்சனையே வருது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அறிவு தான் நம்மை கெடுக்கிறது. பைத்தியகானத்தில் கரெக்டா இருக்கிறான், இந்த அறிவு தான் நம்மளை கெடுக்கிறது. நம் அறிவாளிகள் நினைக்கிறோம், அந்த அறிவு தான் நம்மை கெடுக்கிறது. இந்த அறிவு தான் நம்மை தேவ சித்தத்தை விட்டு வெளியே கொண்டு போகிறது. இந்த அறிவு தான் நம்மை கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் மாற்றுகிறது. இந்த அறிவு தான் நம்மை கர்த்தருக்கு விரோதமானவர்களாய், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடியவர்களாய் நம்மை தள்ளிவிடுகிறது. நம் அறிவாளிகள் நினைக்கிறோம், இந்த அறிவு தான் நம்மளுக்கு எடுக்குது. பைத்தியக்காரன் கரெக்டா இருக்கிறான், அவன் எதையுமே யோசிப்பது கிடையாது. நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் சரியா தவறா எதையுமே யோசிக்கிறதில்லை. தனக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான், அது ஃபாலோ ஆயிடுறான் அவ்வளவுதான். அதை குறித்து அவன் யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கும் கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இழந்தவங்க இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 15 கொஞ்சம் திறந்து கொள்ளுங்கள். இது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு அதிகாரம், எத்தனையோ முறைந்திருந்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். வாசிக்கலாம், 1-3 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கைகளை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும்
ஒட்டகங்களையும்
கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான்.
கழுதைகளையும் கொன்று போட கடவர் என்கிறார் என்றான்.
அப்பொழுது சவுல்
இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி
தேலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான்.
அவர்கள் இங்கே பார்க்கும் பொழுது சவுலை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா. இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டவுடனே அமலேக்கியரோடு நடக்கிற யுத்தம், இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாகவே அந்த யுத்தத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்கிறதை கர்த்தர் தெளிவாய் அவனுக்கு எல்லாம் சொல்லிட்டார். இதை இவன் ஜனங்களுக்கு கூட சொன்னான். இப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த அமலேக்கியர்களை கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ண சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு வழிமறித்து நின்றவர்கள், அவருடைய பிரயாணத்தை குறுக்கிட்டு அவர்களை தடுத்தவர்கள், அவருடைய யுத்தம் செய்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களில் பலவீனப்பட்ட ஒரு சிலரை வெட்டி கொன்றவர்கள். ஆகையினால் அதற்கு நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுக்க நினைக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு தான் சவுலை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார், சகலத்தின் சர்வ சங்காரம். ஆனால் சவுல் இந்த காரியத்தில் மாறி போனான் என்று நமக்கு தெரியும். வாசிக்கலாம், 7-8 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும்
ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும்
இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல்
அந்த வார்த்தை கவனிக்கிறோம், மனதில்லாமல்
தப்ப வைத்து
அற்பமானவைகளையும்
உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான்.
ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வச்சுட்டான், செகண்ட் குவாலிட்டி கூட வச்சுதான், தேர்ட் குவாலிட்டி எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. உதவாதவைகள், அடுத்து பாருங்க, உதவாதவைகள் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இதை அதை மட்டும் வெட்டி போட்டான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வச்சுட்டான், செகண்ட் குவாலிட்டியை வச்சுட்டான், நல்லது எல்லாம் பெஸ்ட் எல்லாம் வச்சுட்டான். எதுக்குமே இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. உதவாதவைகள் அதை மட்டும் கொண்டுட்டான். இதுக்கு அவன் செஞ்சதுக்கு காரணம் என்ன? மனதில்லாமல். அந்த வார்த்தை கிடைக்கலாம், மனதில்லாமல். முதல் தரமானதையும் இரண்டாம் தரமானதையும் வெட்டி போட மனது இல்லாமல். அப்ப மைண்ட்ல இதெல்லாம் யோசிக்கிறான், அறிவில் யோசிக்கிறான், ஏன் இதை வேஸ்டா வெட்டி போடணும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வேஸ்ட் பண்ணும், செகண்ட் குவாலிட்டியே வேஸ்ட் பண்ணும், யூஸ்லெஸ்ஸா இருக்கிறத மட்டும் கர்த்தர் சொன்னதை கீழ்படிச்ச மாதிரி வெட்டி போட்டு போயிடுவோம். யோசித்தது அந்த தப்பு செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மூளைதான் காரணம். அறிவாளி, அறிவாளி சிந்திக்கிறான், எதுக்கு நல்லதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும், மோசமானதை மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஆண்டவர் சொல்றாரு சகலத்தையும் சர்வ சங்காரம் பண்ணு. ஆனா அறிவாளி அறிவில் யோசிக்கிறான், எதுக்கு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும். ஒண்ணு சொல்ற, ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ கண்ண முடித்து சொல்லுகிறவன் தான் பைத்தியக்காரர். ஒரு சொல்லும் பொழுது அதை குறித்து நன்மை தீமை லாப நஷ்டம் சரியா தவறா சரிபட்டு வருமா இதை யோசிக்காதவர் தான் பைத்தியக்காரர். ஆண்டவர் சொல்றார், அந்த மாதிரி நீ ஒரு பைத்தியக்காரனார், எனக்கு நீ ஒரு பைத்தியகாரனாரு, லாப நஷ்ட கணக்கு பார்க்காத, நான் ஒன்னு சொல்லும் பொழுது அதற்கு எதிர்மாறாக உன் மனசுல எதுவும் யோசிக்காத, நான் உனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அந்த காரியத்தை நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதை குறித்து நீ யோசிக்க கூடாதுங்கிறார். இன்னைக்கு சொல்றேன், பைபிளை யோசிக்காதீங்க, தியானிக்கணும். ஆனா இது கீழ்படியலாமா கீழ்படியக்கூடாதா, இதுல லாப நஷ்டமா, அதுக்கு மாறாக எந்த ஒரு யோசனையும் நமக்கு வரக்கூடாது. வேத வசனத்துக்கு மாறாக எந்த ஒரு சின்ன யோசனையும் நமக்கு வரக்கூடாது. அதில் எழுதினதை உள்ளதை உள்ளபடி அப்படியே நாம் கீழ்ப்படுவதைத்தான், ஒரு பைத்தியகாரனைப் போல அப்படி நாம் இருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இதான் பைத்தியகாரன். மூணாவது வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:37.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கும் மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
மூன்றாவது பைத்தியகாரன் எப்படி இருப்பான் கேட்டீங்கன்னா, அவன் பேசுகிறது எல்லாமே நமக்கு வினோதமா இருக்கும். பைத்தியகார மாதிரி பேசிட்டு இருக்கிறான், மோசமா சொல்ற பைத்தியகார மாதிரி பேசிட்டு இருக்கிறான், ஏன் பைத்தியகாரி மாதிரி பேசுற அப்படின்றோம், மட்டமா ஒருத்தர் வந்து இன்சல்ட் பண்றான், பைத்தியகார மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பைத்தியகார மாதிரி தான் பேசணுங்கிறார். இந்த பைத்தியகாரம் பேசுறது பாத்தீங்கன்னா மீனிங்லெஸ் தான் இருக்கும் பல நேரத்தில். ஏன் அப்படி பேசுறான் தெரியுமா, அவன் அவன் மனசுல என்ன படுதோ அப்படி சொல்லிடுறான். அத நம்ம என்ன செய்யறோம், கேவலமா பேசுறோம், பைத்தியகாரி மாதிரி பேசுறான் பாரு, அவன் வளர்றான் பாரு அப்படின்றோம். ஏன் அப்படி பண்றான் தெரியுமா, மனசுல இருக்கிறத அப்படியே பேசிடுறான். நம்ம எப்படி யோசிக்கிறோம், இதை இப்படி பேசினா இவங்க நினைப்பாங்க, இவங்க கிட்ட இப்படி பேசலாம், இவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது, இவங்க கிட்ட இப்படி பேசணும், அவங்க இப்படி பேசக்கூடாது. மனசுல கொண்டு வச்சுட்டு வெளியில கொண்டு பேசிடுறோம். மனசுல ஒருத்தர் வந்தா இவங்களுக்கு ஒருத்தர் கண்டா பிடிக்காது, உள்ள வந்து நான் வாங்க 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 வாங்க, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசு. பைத்தியகாரம் அப்படி பண்ண மாட்டான், அதனால தான் நான் அவங்களை பைத்தியகாரன்றோம். அவன் உளறான். அந்த சுபாவம் என்ன தெரியுமா, மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படுத்துகிறது, அதான் பைத்தியகாரம். ஆண்டவர் அப்படிதான் இருக்கணும். கவட்னஸ், மாய்மாலம், வஞ்சகமான பேச்சு, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச, இது அறிவாளிகள் செய்யற காரியம். பைத்தியகாரத்தை செய்ய மாட்டான், அறிவாளி தான் அதை செய்வான். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பண்றது, இது அறிவாளியுடைய காரியம். கத்த சோழ இந்த மாதிரி அறிவாளி எல்லாம் நீ இருக்காத, நீ பைத்தியக்காரனா இரு. அதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மற்றவைகள் எல்லாம் தீமையினால் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்ற, நீ ஒரு பைத்தியக்காரரா இரு. எப்படி, உன் மனதிலே உள்ளதை உள்ளபடி பேசு. அப்படிதான் என்ன அர்த்தம், உன் மனதும் உன் வாயின் வார்த்தைகளை நீ கரெக்டா நீ பேசி உன்னை ஒரு நல்லவனாய் ஒரு காட்டுற இல்ல, அதே போல உன் உள்ளத்திலும் நல்லவனாகவே இருங்கிறாரு. நம் மனதிற்கும் வாயின் வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் வேண்டாம். பைத்தியகாரனுடைய மனதிற்கும் அவன் வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்காது, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், அது நமக்கு விகற்பமா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதுதான் கரெக்டுங்கிறாரு இல்லையா. மனசுக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் கிடையாது, மனசுல இருக்கிறது அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றான். ஆண்டவர் சொல்ற அதுதான் நீ கரெக்ட் செய், அப்படிதான் இருக்கணும், அதுதான் கரெக்டானதுன்றாரு. ஆனா வார்த்தைகளை நம்ம நல்லவர்களை காட்டிக் கொள்கிறோம், ஆனால் மனதிலே வேற மாதிரி இருந்துடுறோம், அது தவறுங்கிறார் ஆண்டவர். உன் வார்த்தையில நீ எவ்வளவு நல்லவனாய் இருக்கிறையோ அதே போல உன் இருதயத்திலும் அதே மாதிரி நல்லவனாகவே இரு. வார்த்தையிலே உன்னை நல்லவனாய் ஷோ பண்ற நீ, உன் இருதயத்திலும் அதே போல நல்லவனாய். யார் மேலையும் கசப்பு வைக்காத, யார் மேலையும் கோபம் வைக்காத, யார் மேலையும் வைராக்கியம் வைக்காத, யாரை குறித்தும் வித்தியாசமான எண்ணம் கொள்ளாத, சுத்த இருதயத்தோடு நல் மனசாட்சியோடு மாயமற்ற விசுவாசத்தோடு யாரிடத்திலும் பிராங்காயிருக்கிற உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல், கரெக்ட் இருந்தா கரெக்ட் சொல்லு, தப்பு தப்புன்னு சொல்லு, கரெக்ட் சாதாரணம் இருந்துரு. ஒளிவு மறைவு மாய்மாலம் தவறான பேச்சு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு காட்டுறது இது இருக்கக்கூடாது. இது அறிவாளி செய்யற காரியம், நீ அறிவாளியா இருக்காத பைத்தியக்காரனா இருந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பைத்தியக்காரன் பேரு வேண்டார். இப்படிப்பட்ட பைத்தியக்காரரா நம்ம இருக்கணும். நாலாவது வாசிக்கலாம், நாலாவது காரியம் பைத்தியக்காரனை குறித்து ஒரு காரியம். பைத்தியக்காரன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்னைக்குமே யோசிக்க மாட்டான். இன்னும் 5 வருஷம் ஆச்சுன்னா எப்படி நான் என்ன பண்றது, இன்னும் 7 வருஷம் ஆச்சுன்னா எனக்கு என்ன பண்றது, நான் வயசான காலத்துல நான் எப்படி இருக்கிறது யோசிப்பானா பைத்தியக்காரன்? யோசிக்கவே மாட்டான். எதிர்காலத்தை குறித்து அவன் கவலைப்படவே மாட்டான். பிற்காலத்தை குறித்து அவனுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஃபியூச்சரை குறித்து, நம்ம இந்த ஃபியூச்சர் வார்த்தை யூஸ் பண்றதே நம்ம தான். ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவேன், ஃபியூச்சர். பைத்தியக்காரனுக்கு ஃபியூச்சர் பயமே கிடையாது, இல்ல ஃபியூச்சர் பயமே கிடையாது. அவன் ஃபியூச்சரை பத்தி கவலையே பட மாட்டான். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பைத்தியக்காரனாரு. ஃபியூச்சரை பத்தி பயப்படுறவன் அறிவாளி. ஆண்டவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரனாரு, அறிவாளியா இருக்க. ஆண்டவர் சொல்லி கூட அறிவு தான் நம்மளை கெடுக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு சொல்லியிருக்காரு தெரியுமா? அதுக்கு மத்தேயு 6 அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா, ஃபியூச்சரை பத்தி பயப்படாத அறிவாளிங்கிறாரு. பிடிக்கலாமா? 25வது வசனத்திலிருந்து.
ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை குடிப்போம் என்று,
எண்ணத்தை குடிப்போம் என்று,
உங்கள் ஜீவனுக்காகவும்,
உங்கள் ஜீவனுக்காகவும்,
எண்ணத்தை உடுப்போம் என்று,
எண்ணத்தை உடுப்போம் என்று,
உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று,
உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும்,
ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும்,
உடையை பார்க்கிலும் சரீரமும்,
உடையை பார்க்கிலும் சரீரமும்
விசேஷித்தவைகள் அல்லவா,
விசேஷித்தவைகள் அல்லவா?
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்,
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்,
அவைகள் விதைக்கிறதும் இல்லை,
அவைகள் விதைக்கிறதும் இல்லை,
அறுக்கிறதும் இல்லை,
அறுக்கிறதும் இல்லை,
களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை,
களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை,
அவைகளை
அவைகளை
உங்கள் பரமபிதா,
உங்கள் பரமபிதா
பிழை பூட்டுகிறார்,
பிழை பூட்டுகிறார்.
அவைகளை பார்க்கிலும்,
அவைகளை பார்க்கிலும்
நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா,
நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
கவலைப்படுகிறதுனாலே,
கவலைப்படுகிறதுனாலே
உங்களில் எவன் தன் சரீர அளவோடு,
தன் சரீர அளவோடு
ஒரு முளத்தை கூட்டுவான்,
ஒரு முளத்தை கூட்டுவான்,
உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன,
உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன,
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று,
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று
கவனித்து பாருங்கள்,
கவனித்து பாருங்கள்.
அவைகள் உழைக்கிறதும் இல்லை,
அவைகள் உழைக்கிறதும் இல்லை,
நூற்கிறதும் இல்லை,
நூற்கிறதும் இல்லை.
என்றாலும்,
என்றாலும்
சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும்
அவைகளில் ஒன்றை போலாகிலும்
உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை,
ஞானிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பேர் என்ன? அற்ப விசுவாசி. ஞானம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை அற்ப விசுவாசி. அப்புறம்
இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால்
உங்களுக்கு உடுத்துவிப்பது
அதிக நிச்சயம் அல்லவா?
ஆகையால்
எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை குடிப்போம்,
எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
போதும், கவலைப்படாதிருங்கள். ஃபியூச்சருக்காக கவலையே படாதீங்க. பைத்தியக்காரன் ஃபியூச்சருக்கு என்ன செய்ய மாட்டான்? கவலைப்பட மாட்டான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? பைத்தியக்காரன் மாதிரி இரு, ஃபியூச்சருக்காக என்ன செய்யாத, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீங்க. பைத்தியக்காரன் தன்னுடைய ஃபியூச்சரை பத்தி அவன் கவலைப்படுறதில்லை, பயப்படுறதில்லை. ஆண்டவர் நமக்கு அதை தான் சொல்றாரு, அவனை மாதிரி இரு. ஏ நீ விசேஷமானவன், நீ விசேஷமான சிருஷ்டி, காகங்களை விட நீ விசேஷமானவன். ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள், ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் என்று இங்கே இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்றது, காகத்தை தான் மென்ஷன் பண்றாரு. லூக்கா சுவிசேஷத்தில் வரும்பொழுது காகங்கள்னு வரும். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விசேஷமாய் தேவன் படைத்திருக்கிறார். அதை விட கர்த்தர் நம்மை விசேஷமானதை வைத்திருக்கிறார், புரியுதுங்களா? அதை விட விசேஷமா வச்சிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு சமீபத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து, அதில் மெசேஜில் அது ரொம்ப திங்க் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. நல்ல மெசேஜ் அது. ஒரு நாள் ஒரு ஒரு காகம் யோசிச்சுதான், சே நம்ம எவ்வளோ ஒரு மோசமாக அசிங்கமானவ இருக்கிறவே, நம்மளை மாதிரி அசிங்கமாக எந்த பறவையுமே இல்லையே, நம்ம இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறோமே அப்படின்ற காகம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த காகம் ரொம்ப வேதனையோடு பறந்து போச்சான். பறந்து போய் மற்ற பறவைகளாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போச்சான். அப்போ போகும்போது ஒரு இடத்துல ஒரு கோழி இமேஜ் இருந்துச்சான். அந்த கோழியை பார்த்துட்டு, கோழி நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ நல்லா அழகாக இருக்கிற, உனக்கு நல்ல கொண்டை இருக்குது, நல்ல அழகான தலை இருக்குது, நல்ல இதை இருக்குது, ஜனங்கள்லாம் உன்னை நல்லா வளர்க்குறாங்க, அதனால நீ உண்மையிலேயே நீ பாக்கியவா, நீ ஆசீர்வாதமான பறவை அப்படின்னுச்சான். கோழி சொல்லிச்சான், என்ன இப்படிதான் இருக்கிற, திடீர்னு என்ன வெட்டி சாப்பிட்ருவாங்க ஜனங்க, என்ன போய் அதிர்ஷ்டசாலிங்கிறியே, எந்த நேரத்தில் எனக்கு சாவுறன்னு எனக்கு சொல்லவே முடியாது, எந்த நேரத்தில் என்னை யாரும் கொண்டுடுவாங்க, சாப்பிட்ருவாங்க ஜனங்க பிடிச்சி அப்படின்னுச்சான். சரி கோழி தான் இப்படி, சரி இதை விட அழகாக வேற ஏதாவது பறவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். ஒரு இடத்துல போகும்போது மயில் இருந்துச்சான். மயில், ஆஹா இதுதான் உலகத்திலே அழகான பறவை, தேசிய பறவை, அழகான பறவை. உடனே மயில்கிட்ட போய் காக்கா சொல்லிச்சான், மயிலே நீதான் உண்மையிலேயே அழகான பறவை, உலகத்திலே அழகான பறவை நீதான், நீ தேசிய பறவையா இருக்கிற, அவ்வளோ பெரிய பறவை. அது சொல்லிச்சான், என்னை பாரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. மயில் எங்க போய் பார்க்க முடியும், ஜூல கூண்டுல போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ வேதனையா, நான் பாரு கூண்டு கூட அடைச்சி மாட்டி வச்சிருக்கிறேன்னு. அப்பதான் காக்கா உணர்ந்துச்சான், உலகத்திலேயே சுதந்திரமான ஒரு பறவைன்னு ஒரு உண்டானா, நம்ம தான். கோழிக்கு எந்த நேரத்தில் உயிர் போகும்னு தெரியாது, மயிலுக்கு சுதந்திரமே கிடையாது, அது கூண்டுல போட்டு அடைச்சிட்டு வச்சிடுறாங்க. ஆனா உலகத்திலேயே சுதந்திரமான ஆசீர்வாதமான பறவை நம்ம தான், அப்பதான் அது உணர்ந்துச்சான் காக்கா. அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம மோசமான இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் நினைச்சு நினைக்கிறோம், ஆனா காகம் தான் இருக்கிறதுலயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பறவை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த காகங்களை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. காகம் தான் ரொம்ப விசேஷமானது, சுயாதீன சுதந்திரமானது, எங்க வேணா பறக்கும், எங்க வேணா வரும், என்ன வேணா சாப்பிடும், ஃப்ரீயா இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த விட ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய அறிவினாலே நம்ம கவலைப்படுறோம். காகங்கள் கவலைப்படுறது கிடையாது, பைத்தியகாரம் கவலைப்படுறது கிடையாது, ஃபியூச்சருக்காக கவலைப்படுறது கிடையாது, காகங்கள் நாளைக்காக கவலைப்படுறது கிடையாது, இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும் காகங்கள் கவலைப்படுறது கிடையாது, பைத்தியகாரம் இன்னும் 10 வருஷம் கழிச்சா எனக்கு எப்படி இருக்குமோ கவலைப்படுறது கிடையாது. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், கவலைப்படுறோம், நமக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகுறது, கவலைப்படுறோம், நமக்கு பிசினஸ் நாளைக்கு நல்லா நடக்குமா கவலைப்படுறோம், இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சே அடுத்து என்ன செய்யறது கவலைப்படுறோம், கவலைப்படுறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு, நாளைக்கு நடக்க போகிற காரியங்களுக்கு கவலைப்படுகிறவன் அறிவாளி, ஆனால் பைத்தியகாரன் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. ஃபியூச்சரை பத்தி பயம் கிடையாது, கவலை கிடையாது, அவன் வாழ்க்கைக்கு போயிட்டே இருக்கிறான். அதுல கர்த்தர் சொல்றாரு, பைத்தியகாரனை போல நீ இரு, ஃபியூச்சரை பத்தி என்னை பயப்படாத, நான் பாத்துக்கிறேங்கிறார். அல்லேலூயா. உன் ஃபியூச்சர் என் கையில் இருக்குது, இன்னைக்கு நடத்தின நான் நாளைக்கு உன்னை நடத்த மாட்டேனாங்கிறார், நாளைக்கு நடத்துகிற நான் உன்னை கடைசி வரைக்கும் அவனை நடத்த மாட்டேனாங்கிறார். பைத்தியகாரனுக்கு அந்த விசுவாசம் இருக்குது, அந்த கவலை இல்லாத, ஃபியூச்சரை பத்தி பயம் இல்லாமல் இருக்குது. பறவைகளுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. கர்த்தர் நமக்கும் சொல்றார், கடைசி 5வது ஒன்று சொல்லி முடி. இந்த பைத்தியகாரர்கள் அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ இருக்கத போட்டுட்டு அழுக்கா கிழிஞ்சு போனது எதை பத்தி அவங்க லைஃப்ல இருக்கிற எதை பத்தியும் அவங்களுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் நல்லது எனக்கு கிடைக்கல இது கிடைக்கல அந்த ஒரு முறுமுறுப்புகள் அவங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது. நம்ம லைஃப் அறிவாளிகள் நினைக்கிறோம் அவளுக்கு அது இருக்குது, நமக்கு இது இல்லை. அவங்க நல்ல ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க, நமக்கு இது இல்லை. மத்தவங்களோட கம்பேர் பண்றோம், மத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்றோம். பைத்தியக்கார மத்தவங்களோட நம்ம தன்னை கம்பேர் பண்ண மாட்டான். அவன் அழுக்கு ட்ரெஸ் போட்டிருப்பான், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பான், மோசமா இருப்பான், நம்மளை பார்த்து பொறாமப்பட மாட்டான். ஏ இவங்கள நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, நமக்கு இது நல்ல ட்ரெஸ் இல்லையே. இவங்கள நல்ல நல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க, நமக்கு இது மாதிரி வண்டி இல்லையே. நமக்கு இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட போது வசதியா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்களே, நல்ல வீட்டில் இருக்கிறாங்களே, நமக்கு இது மாதிரி வீடு இல்லையே. என்னைக்கு அதை பைத்தியக்கார அப்படி யோசிப்பானா? யோசிக்க மாட்டான், கம்பேர் பண்ண மாட்டான், மற்றவங்களோடு தன்னை கம்பேர் பண்ணவே மாட்டான். தான் இருக்கிற நிலைமையில அவன் அப்படியே போவானே தவிர நம்ம தான் என்ன செய்யணும், அறிவாளிகள் கம்பேர் பண்றோம். என் ட்ரெஸ் எப்படி இருக்குது, உன் ட்ரெஸ் எப்படி இருக்குது, அவனை கூட நான் நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நான் எதை வச்சிருக்கிறேன், அவன் எதை வச்சிருக்கிறான், அவன் இந்த மொபைல் யூஸ் பண்ற, நான் என்ன மொபைல் யூஸ் பண்றேன். நம்ம வச்சிருக்கிற பொருட்களை வச்சு நம்முடைய வாழ்க்கை தரத்தை வச்சு கம்பேர் பண்றோம். பைத்தியக்காரன் தன்னை யாரோடும் கம்பேர் பண்ண மாட்டான். அவனுக்குன்னு ஒரு தனி உலகம், அந்த தனி உலகத்திலே அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். கம்பேரிசன் அவன் லைஃப்ல கிடையாது, யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டான். இந்த கம்பேரிசன் ஒரு மிகவும் மோசமான ஒரு காரியம், புரியுதுங்களா? பைத்தியக்காரனுக்கு அது கிடையாது. இந்த கம்பேரிசன் அறிவாளிக்கு இருக்கிற ஒரு மோசமான ஒரு காரியம் அது. நம்ம லைஃப்ல இந்த கம்பேரிசன் மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்றது சுபாவம் இருக்கு பாத்தீங்களா, இது ஆவிக்குரிய தன்மைக்கு எதிரானது. இந்த கம்பேர் பண்ற காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒன்று. இந்த கம்பேர் பண்ற ஒரு சுபாவம் இருக்கிறதுனாலதான் நமக்குள் முறுமுறுப்பு வரும். என்ன ஆண்டவர் என்ன அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வதிக்கலையே, அவங்களெல்லாம் நல்லா வச்சிருக்கிறார், எனக்கு மட்டும் நல்லா வைக்கலையே, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அதை செஞ்சிருக்கிறார், எனக்கு மட்டும் இதை செய்யலையே. இந்த கம்பேரிசன் நமக்கு வரும்பொழுது, மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுகிற இருதயம் வரும்பொழுதுதான் நமக்குள் முறுமுறுப்புகள் வருகிறது. முறுமுறுப்புகள் இது ஆண்டவருக்கு விரோதமாய் நம்மை கொண்டு போய்விடும். முறுமுறுப்பு என்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமில்லாத ஒன்று. இந்த முறுமுறுப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இந்த கம்பேர் பண்ற சுபாவத்துலதான் ஸ்டார்ட் ஆகுது. பைத்தியக்காரன் யாரோடும் தன்னை கம்பேர் பண்ண மாட்டான். தனக்குன்னு ஒரு உலகம், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை, அதுல அப்படியே போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனா இருந்தார் ஆண்டவர். உனக்குன்னு ஒரு உலகம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, அதுல நீ திருப்தி ஆயிரு, யாரோடு உன கம்பேர் பண்ணாத, மற்றவங்களோட உன்னை பார்க்காத, ஒப்பிட்டு பார்க்காத, உன்னை நான் எப்படி வச்சிருக்கிறனோ அதுல நீ சந்தோஷமா இருக்கிறார் ஆண்டவர். உன்னை நான் எப்படி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல நீ சந்தோஷமாயிரு, மற்றவனோடு உன்னை கம்பேர் பண்ணாத. பைத்தியக்காரன் தன்னை யாரோடும் கம்பேர் பண்ண மாட்டான், தன்னுடைய நிலைமையில் அப்படியே போவான். முறுமுறுப்பு எவ்வளவு மோசமானது, இந்த கம்பேரிசன் மூலம் தான் முறுமுறுப்பு வருது. இது எவ்வளவு மோசமானது என்பது உங்களுக்கு ரெண்டு வசனத்தை காமிச்சு நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 10 வசனம்.
அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே
அழிக்கப்பட்டார்கள் போது. முறுமுறுக்கிறவனுக்கு வருகிற நிலைமை பாருங்க. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். முறுமுறுப்பு என்பது நம்மளை அழிச்சு விடும். முறுமுறுப்பு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கிறோம் மற்றவங்களை கம்பேர் பண்றோம், என்ன ஆண்டவர் என்ன இப்படி வைக்கலையே அப்படின்றோம். முறுமுறுப்பு அந்த நபரையே அழிக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த நபர் அழிச்சிடும். நமக்கு தெரியறது இல்லை முறுமுறுப்பு, நம்ம சாதாரண நினைச்சாரோம். இந்த முறுமுறுப்பு எங்கிறது வருது, கம்பாரிசன்ல தான் வருது. மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணும்போது முறுமுறுப்பு நமக்கு வரும். முறுமுறுப்பு நமக்கு வந்துச்சோ நம்ம அழிஞ்சோம். வேதம் அப்படிதான் சொல்லும். முறுமுறுத்து சங்காதக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். இந்த வசனத்தை ரியலா என்ன நடந்துச்சுன்றத எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21:4-6. 1 Corinthians 10 வாசிச்ச அந்த வசனத்துடைய உண்மையான சம்பவத்திற்கு நேரம் போலாம். எண்ணாகமம் 21:4-5.
அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி
ஓர்
என்னும் மலையை விட்டு சிவந்தர சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள்.
வழி
நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை,
தண்ணீரும் இல்லை.
இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கத்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார்.
அவைகள் ஜனங்களை கடித்ததினால்
இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள்.
இதனால முறுமுறுப்பு, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வசனமா இருக்கிறது. முறுமுறுத்தாங்க, முறுமுறுப்பு அந்த நபர்களை அழித்து போடும். கொள்ளிவாய் சர்வங்களால் கடிக்கப்பட்டு செத்தார்கள். இந்த கொள்ளிவாய் சர்வம் என்பது எதை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது. முறுமுறுப்பு எங்கே உண்டோ அங்க பிசாசுடைய கிரியைகள் நம்மை தாக்கும். துதிக்கிற இடத்துல தேவ பிரசனம் விளங்கும், முறுமுறுக்கிற இடத்துல பிசாசுடைய பிரசனம் வந்துடும். இந்த முறுமுறுப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? கம்பாரிசன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். மற்றவங்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முறுமுறுக்க தோன்றும். புரியுதுங்களா? முறுமுறுக்கிறது அறிவாளியுடைய சுபாவம். கம்பேர் பண்றது அறிவாளியுடைய சுபாவம். அதனாலதான் அவன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான், அதனாலதான் அவன் அழிக்கப்படுறான். ஆனால் பைத்தியக்காரன் யாரோடு தன்னை கம்பேர் பண்ண மாட்டான், அதனால அவன் முறுமுறுக்கவே மாட்டான். இதுதாங்க பைத்தியகாரனுடைய வாழ்க்கை. பைத்தியகாரன் நம்ம அற்பமா நினைக்கிறோம். பைத்தியகாரன்ட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இன்றைக்கே சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பைத்தியகாரனாரு, நீ ஞானி என்று சொல்லி உன் ஞானத்தினால் அழிஞ்சிடாத, நீ ஒரு பைத்தியகாரனை போலரு, அதைத்தான் நான் விரும்புகிறேன். பைத்தியகாரருக்குள் இருந்த இந்த சுபாவங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு வரணும். அதுதான் நம்மை ஆசீர்வதிக்கும், அதுதான் நம்மை நித்தியத்திற்குள் சேர்க்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை மதிமயங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள். இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது. சாப்பிடுற நேரத்தில் சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்குற நேரத்தில் தூங்க மாட்டேங்கிறாரு, பைத்தியம் பிடிச்சு அடைகிறார் நினைச்சாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை பார்த்து நீயும் பைத்தியகாரன் பேரு வாங்குன்றார். நீயும் பைத்தியகாரன் பேரு வாங்க. உலகத்திற்கு நீ ஒரு பைத்தியகாரனா இருங்கிறாரு, ஞானியா இருக்காத, உலகத்துக்கு நீ ஒரு பைத்தியகாரனா இருந்து. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பைத்தியகாரனாய் காணப்பட்டார். அதே போல நீயும் கூட இந்த உலகத்துக்கு பைத்தியக்காரனாக இருக்கின்றார். பைத்தியக்காரனுடைய சுபாவங்கள், பைத்தியக்காரன் எப்பவுமே ஹாப்பியா இருப்பான். கர்த்தர் நமக்கு சொல்றார், எப்பவுமே ஹாப்பியா இரு, எப்பவுமே சிரித்த முகத்தோடு சந்தோஷமா இரு, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் அதன் நடுவிலும் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரத்தை வைத்திருக்கிறார். உங்களை கவலைப்படுத்துகிற காரியங்கள் எதுவோ அதை ஒரு பட்டியல் போடுங்க. இன்னைக்கு அதை ஒரு தனி பட்டியல் போடுங்க. அதை வைத்து ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாதைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே எனக்கு இதுல பிரச்சனை மாத்தி கொடுங்க கேட்காதீங்க. ஆண்டவரே, நீங்க மாற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரிக்கும் பொழுது உங்கள் மன அழுத்தத்தை விட்டு நீங்க வெளியே வருவீங்க. உங்களுக்குள் இருக்கிற அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்கள் பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். அந்த கவலையை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அங்கதான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த பிறகு ஆண்டவர் அற்புதம் செய்யறத பார்ப்பீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். பைத்தியக்காரன் முதலாவது எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவன். அந்த சுபாவத்தை கர்த்தர் நமக்கு சொல்றார். இரண்டாவது, பைத்தியக்காரன் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் இது லாபமா நஷ்டமா, சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வராதா, இதெல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, எதையுமே யோசிக்க மாட்டான். சொல்றத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்றைக்கு சொல்றேன், கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு நிறைய காரியங்களை செய்ய சொல்லி இருக்கிறார். பல விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். வேத வசனத்தை குறித்து இது லாபமா நஷ்டமா, சரிப்பட்டு வருமா சரிப்பட்டு வராதா, இதை செய்தால் இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்தால் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, இது அறிவாளி தாங்க யோசிக்கிறான். அது அறிவாளி தான் யோசிக்கிறான். லாபம் நஷ்டம் கணக்கு பார்க்கிறவன் அறிவாளி. நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க யோசிக்கிறவன் அறிவாளி. பைத்தியக்காரன் அதெல்லாம் யோசிக்க மாட்டான், ஜஸ்ட் கீழ்ப்படிச்சுட்டு போயிடுவான். சவுல் ஒரு அறிவாளி, தன் மனதில யோசித்தான். முதல் தரமானதை ஏன் அழிக்கணும், இரண்டாம் தரமானதை ஏன் அழிக்கணும், அறிவாளி யோசிக்கிறான். நடந்தது என்ன, அவன் ஆட்சி இழந்தான். கர்த்தர் அவனை ராஜாவா இராதபடி அவனை புறக்கணித்து தள்ளினான். அதுதான் அவனுக்கு நடந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, பைத்தியக்காரனை போல இரு, அறிவில யோசிக்காத, வேத வசனத்தின் காரியங்களை குறித்து அறிவில யோசிக்காத, யோசித்தால் உன் மேன்மை இழந்து போயிடுமோன்ற, யோசிக்க கூடாது, ஜஸ்ட் ஒபே அப்படின்ற, ஜஸ்ட் கீழ்படி. மூன்றாவது, பைத்தியக்காரன் ஏதோ வளரிட்டே இருப்பான். வாயில வந்ததெல்லாம் வளருவான். ஏன் தெரியுமா, அவன் மனதில் அது வருது, அது அப்படியே வளர்றான். அவன் மனசுல என்ன வருதோ அதை அப்படியே வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறான். இவன் பைத்தியக்காரன். ஆனா அறிவாளி மனதுல எத்தனையோ மோசமானதை வச்சுட்டு வெளியில நல்லவனா ஷோ பண்ணுவான். இவன் அறிவாளி. பைத்தியக்காரன் மனசுல பட்டதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அறிவாளி மனசுல மோசமானதை, கசப்பு, எரிச்சல், கோபம், வைராக்கியத்தில வச்சுட்டு வெளியில நல்லா ஷோ பண்ணுவான். இவன் அறிவாளி. ஆண்டவர் சொல்றார், பைத்தியகார மாதிரி இரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மற்றவைகள் எல்லாம் தீமையினால் உண்டாகி இருக்கும். நீ ஒரு பைத்தியகாரனை போல இருக்கிறார். உள்ள போட்டு வெளியில் ஒண்ணு இருக்கக்கூடாது. பிராங்கார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லு, பைத்தியகாரன மாதிரி இரு. நாலாவது, பைத்தியகாரன் தன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட மாட்டான். ஃபியூச்சரை குறித்து கவலையே பட மாட்டான். நாளைக்கு என்ன செய்யறது, பிற்காலத்தில் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம். பைத்தியகாரனுக்கு ஃபியூச்சரை குறித்து பயமே கிடையாது. ஆனால் அறிவாளி ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயப்படுறான். ஆண்டவர் சொல்றாரு, ஏ அறிவாளியே, காகங்களை கவனிச்சுப்பாரு, காட்டு புஷ்பங்களை கவனிச்சுப்பாரு. அறிவாளியே அதெல்லாம் பாரு, அதை விட நான் உன்னை எவ்வளவு விசேஷமா படைச்சிருக்கிறேனே. ஒரு பைத்தியக்காரன போல உன் ஃபியூச்சரை பத்தி பயப்படாம விசுவாசத்தோடு வாழுங்கிற பைத்தியக்காரனுக்கு ஃபியூச்சரை பத்தி பயமே கிடையாது. ஆனா அறிவாளி தான் பயப்படுறான். பைத்தியக்காரனை போல ஃபியூச்சரை பத்தி பயப்படாதேங்கிறார். ஐந்தாவதாக, பைத்தியக்காரன் யாரோடும் தன்னை கம்பேர் பண்ண மாட்டான். நான் கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டிருக்கிறேனே, இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறானே, நான் இப்படி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறேன், இவெல்லாம் நல்ல வண்டியில போயிட்டு இருக்கிறானே, நான் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறேனே, இவெல்லாம் நல்ல நல்ல கார்ல போறானே, நல்ல நல்ல பைக்ல போறானே, யாரோடையும் தன்னை கம்பேர் பண்ண மாட்டான். பைத்தியக்காரன் யாரோடையும் தன்னை கம்பேர் பண்ண மாட்டான். அவனுக்கு என்ற ஒரு உலகம், அவனுக்கு என்ற ஒரு வாழ்க்கை, அதில் அவன் திருப்தியா இருப்பான். இந்த கம்பாரிசன் வரும்பொழுதுதான் முறுமுறுப்பு வரும். மற்றவங்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு வரும். முறுமுறுப்பு என்பது உங்களை அழிக்கக்கூடிய ஒன்று, அது உங்களை அழிச்சிடும். தெய்வ பிள்ளையே, பைத்தியகாரனை போல இருக்கிறார் கர்த்தர். முறுமுறுக்காத, யாரோடு உன்னை கம்பேர் பண்ணாத. கம்பேர் பண்ணும்போது முறுமுறுப்பு வரும், அந்த முறுமுறுப்பு அழிச்சிடும். அதனால யாரோடு உன்னை கம்பேர் பண்ணாத, பைத்தியகாரனை போல இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீங்கள் ஒரு பைத்தியகாரனை போல இருங்க, பைத்தியகாரனை போல இருங்க. இது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. பைத்தியகாரனை அற்பமா நினைக்கிறோம், ஆனால் அவங்ககிட்ட எவ்வளவு பாடம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பைத்தியகாரன் பேரு அவருக்கு கிடைச்சது. இன்னைக்கு சொல்றேன், நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு கர்த்தர் விரும்புற. கர்த்தரை கேட்போம், ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வார்த்தையின்படி வாழ எனக்கு உதவி செய்யும். நான் அறிவினால் அழிஞ்சு போகாதபடி நான் உமக்கு முன்பாய் ஒரு பைத்தியகாரனை போல இருக்கட்டும்பா. என் அறிவை பயன்படுத்தி நான் என்னை கெடுத்துக் கொள்ளாதபடி நான் ஒரு பைத்தியகாரனை போல இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்கு இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளின் மூலமா எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும், நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா எங்களை நடத்தட்டும். கடைசி வரைக்கும் எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க எதிர்பார்க்கிற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.